ஞாயிறு சிந்தனை.
எனது அருமை அன்புள்ளங்களே, கனத்த இதயத்துடன் நாம் இந்த ஞாயிறு சிந்தனையை துவக்குகின்றோம். இரத்த வெறி கொண்டு அப்பாவி மக்களை கொன்று வரும் இஸ்ரேல் பாலஸ்தீன அரசுகளை எண்ணியும், வெளிப்படையான காரணம் ஏதுமின்றி உக்ரைன் நாட்டில் எரிந்து விழுந்த மலேசிய விமானத்தில் உயிரிழந்தோரை எண்ணியும் நமது மனம் கனத்து போயுள்ளது. உலகின் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ சில நாடுகள் சண்டையிடுவதை நாம் ஏன் ஞாயிறு சிந்தனைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற கேள்வி எழலாம். அன்புள்ளங்களே, இன்று உலகின் எந்த ஒரு மூலையில் பிரச்சனைகள் வெடித்தாலும் அவை உலகின் ஏனைய நாடுகளையும் அங்கு வாழும் நம் ஒவ்வொருவரையும் பாதிக்கின்றன என்பதை நாம் உணர வேண்டும். இஸ்ரேல் பாலஸ்தீன மோதல் இரு சிறு நாடுகளுக்கிடையே நிகழும் பிரச்சினை அல்ல. அதன் பின்னணியில் பல நாடுகள், பல பன்னாட்டு நிறுவனங்கள், அந்த நிறுவனங்களோடு தொடர்பு கொண்டுள்ள நாம் என்று அனைவருமே இந்த பிரச்சினையின் ஒரு பகுதியாகின்றோம். அன்பு இதயங்களே, இஸ்ரேல் இராணுவம் வரைமுறை ஏதுமில்லாமல் அப்பாவி மக்கள் மீது தன் படைபலத்தை காட்டி வருகின்றது என்றால், அந்த நாட்டை, அந்த நாட்டின் இராணுவத்தை அத்தனை சக்தி மிக்கதாக மாற்றியதில் நமக்கும் பங்கு உண்டு என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். புரியவில்லையா அன்பர்களே, விளக்க முயல்கின்றேன். இஸ்ரேல் நாட்டில் பல அரசுகளும் வங்கிகளும் தங்கள் பணத்தை பல வழிகளில் முதலீடு செய்துள்ளன. இந்த பணத்தின் ஒரு பகுதி முதியோரின் ஓய்வு தொகையிலிருந்து திரட்டப்பட்ட பணம் என்பதற்கு தகுந்த ஆதாரங்களும் உள்ளன. தங்கள் ஓய்வு காலத்தின் பாதுகாப்பு கருதி முதியோர் தங்கள் அரசிடமும் வங்கிகளிலும் தங்கள் ஓய்வு ஊதியத்தை செலுத்தியுள்ளனர். சில அரசுகளும் வங்கிகளும் இஸ்ரேல் அரசின் பல திட்டங்களில் இந்த பணத்தை முதலீடு செய்துள்ளன. இஸ்ரேல் அரசின் முக்கிய திட்டங்களில் ஒன்று அதன் வலிமை மிக்க இராணுவம். எனவே அன்புள்ளங்களே, தீர ஆய்வு செய்தால் அரசிடமும் வங்கிகளிலும் தங்கள் ஓய்வு ஊதியத்தை ஒப்படைத்த முதியவர்களும் இஸ்ரேல் இராணுவம் தற்போது மேற்கொண்டுள்ள இந்த தாக்குதல்களுக்கு ஏதோ ஒரு வகையில் காரணமாக உள்ளனர் என்பதுதானே யதார்த்தம்? அன்பு இதயங்களே, ஓய்வு காலம் என்ற நிலத்தில் பாதுகாப்பு என்ற பயிரை வளர்க்க முதியோர் தங்கள் பணத்தை அரசிடமும் இந்த வங்கிகளிலும் ஒப்படைத்தனர். ஆனால் நடந்தது என்ன? அவர்கள் ஒப்படைத்த பணம் வன்முறை என்ற களைகளை வேற்று நாடுகளில் வளர்த்து வந்துள்ளன. ஆகவே அன்புள்ளங்களே, உலகின் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ சில நாடுகள் போரில் ஈடுபட்டால் அதில் நாமும் ஏதோ ஒரு வகையில் பிணைக்கப்படுகிறோம் என்பது இப்போது ஓரளவாகிலும் உங்களுக்கு தெளிவாகி இருக்கும் என்று நம்புகின்றேன். அன்பு நெஞ்சங்களே, தன் வயலில் நல்ல கோதுமை கதிர்கள் வளர வேண்டுமென்றால் தன்னை சுற்றியுள்ள வயல்களிலும் நல்ல கதிர்கள் வளர வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த வயல்களின் உரிமையாளர்களுக்கு நல்ல விதைகளை கொடுத்தவரை பற்றி சென்ற வாரம் நாம் சிந்தித்தோம் இல்லையா? அதேபோல் அன்புள்ளங்களே, இந்த உலகம் என்ற வயலில் களைகள் அதிகமாக வளர்ந்தால் அதற்கு நாம் அனைவரும் பொறுப்பு என்ற உணர்வோடு இன்றைய ஞாயிறு சிந்தனையை நாம் தொடர்வோம். அன்பு இதயங்களே, இந்த ஞாயிறன்று நமக்கு வழங்கப்பட்டுள்ள நற்செய்தியில் நிலத்தில் விதைக்கப்பட்ட கோதுமை விதைகளையும் களைகளையும் குறித்து இயேசு அழகான ஓர் ஓமையை கூறியுள்ளார். இஸ்ரேல் பாலஸ்தீனம் என்ற இரு நாடுகளிலும் அமைதியை விரும்பும் கதிர்களாக வளர்ந்துள்ள மக்கள் பல்லாயிரம் பேர். அவர்கள் நடுவே வெறுப்பு, வன்முறை, பழிக்கு பழி என்ற உணர்வுகளை வளர்க்கும் களைகளாக அரசுகளும் ஒரு சில அடிப்படைவாத குழுக்களும் வளர்ந்துள்ளன என்பதும் உண்மைதான். இந்த களைகள் தற்போது அந்த இரு நாடுகளிலும் வளர்ந்துள்ள மக்கள் என்ற கதிர்களை விழுங்கி வருகின்றன. இஸ்ரேல் நாட்டில் பிறந்தாலும் இஸ்ரேல் அரசின் நடவடிக்கைகளை எதிர்த்து அமைதியை நிலைநாட்ட அங்கு வளர்ந்துள்ள ஓர் அழகிய கதிரின் பெயர் ஆடம் கெல்லர். டெலாவிவ் நகரில் கஷ் ஷலோம் என்ற அமைதி இயக்கத்தை நிறுவிய ஆடம் கெல்லர் என்ற யூதர் இஸ்ரேல் இராணுவத்தில் கட்டாயத்தின் பேரில் இணைந்தாலும் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பகுதியில் பணியாற்ற அவர் மறுத்தார். எனவே பலமுறை சிறை தண்டனை பெற்றார். அமைதியை விரும்பும் அழகிய கதிராக வளர்ந்துள்ள ஆடம் கெல்லர் அவர்கள் ஜூலை 18 இச்சனிக்கிழமை அன்று டெலவிவ் நகரில் ஹபீமா என்ற சதுக்கத்தில் அமைதி பேரணி ஒன்றை முன்னின்று நடத்தினார். இந்த பேரணிக்கு அவர் விடுத்த அழைப்பில் இஸ்ரேல் பாலஸ்தீன நாடுகளுக்கிடையே நடைபெறும் மோதலை குறித்து சில கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்.
அப்பாவி குடிமக்களை சுடுவது எந்த ஒரு நாட்டிலும் விதிமுறைகளுக்கு முரணானது. எனினும் இருதரப்பினரும் இந்த விதிமுறைகளை மீறி வருகின்றனர். இவ்விருதரப்பினரும் சமமான இணையான அமைப்புகளா? இல்லவே இல்லை. அமெரிக்க ஐக்கிய நாடு அள்ளித்தரும் நிதி உதவியுடன் இஸ்ரேல் அரசு தன்னை காத்துக்கொள்ள அயன் டோம், அதாவது இரும்பு கூரை என்ற தற்காப்பு தொழில்நுட்பத்தை அமைத்துள்ளது. எனவே ஹமாஸ் நடத்தும் தாக்குதல்கள் இஸ்ரேல் பகுதியில் அதிக சேதத்தை உருவாக்காத வான வேடிக்கைகளாக மாறுகின்றன. அதிகப்படியாக இஸ்ரேல் மக்கள் இழப்பதெல்லாம் இரவு தூக்கம்தான். ஆனால் இந்த இரும்பு கூரை வசதி இல்லாத ஏழை பாலஸ்தீன குடிமக்கள் இஸ்ரேல் இராணுவத்தால் பெருமளவில் கொல்லப்படுகின்றனர். கடற்கரையில் கால்பந்தாட்டம் ஆடிய சிறுவர் முதல் வயது முதிர்ந்தோர் வரை ஒன்றுமறியா அப்பாவி மக்களின் உயிர்கள் ஒவ்வொரு நாளும் பலியாகின்றன. இஸ்ரேல் இராணுவமும் ஹமாஸ் போராளிகளும் மேற்கொண்டுள்ள அர்த்தமற்ற தாக்குதல்களை நிறுத்துமாறு இச்சனிக்கிழமை இரவு ஹபீமா சதுக்கத்தில் பேரணி ஒன்று நடைபெறுகின்றது. அமைதியை விரும்புவோர், நம் எதிர்கால சந்ததியரை காப்பாற்ற விரும்புவோர் இந்த பேரணியில் கலந்து கொள்ள வாருங்கள்.
அமைதி கதிர்களை வளர்க்க விரும்பும் ஆடம் கெல்லர் அவர்கள் களைகளை அகற்றி கதிர்களை வளர்க்கும் பணிக்கென அனைவருக்கும் இந்த அழைப்பை விடுத்துள்ளார். ஆனால் நமது ஊடகங்கள் செய்யும் பணி என்ன? கதிர்களை விட களைகளை பற்றி பேசுவதிலேயே குறியாக இருக்கின்றன நமது ஊடகங்கள். கடந்த 2 நாட்களாக ஊடகங்கள் களைகளின் தாக்கத்தை பற்றி கூறிய பல செய்திகளில் ஒன்று இதோ.
இஸ்ரேல் இராணுவம் மேற்கொண்ட ஏவுகணை தாக்குதலில் காசா பகுதியில் உள்ள ஒரு கத்தோலிக்க பங்கு கோவிலின் அடுத்த கட்டிடம் தரைமட்டமானது. காசா பகுதியில் மாற்றுத்திறனாளிகளுக்கென அன்னை தெரேசாவின் அருள் சகோதரிகள் நடத்தி வரும் இல்லத்தை ஆபத்து சூழ்ந்ததால் அங்கிருந்த சகோதரிகள் மாற்றுத்திறன் கொண்ட 28 குழந்தைகளுடனும் வயதான 9 பெண்களுடனும் பங்கு கோவிலில் தஞ்சம் அடைந்துள்ளனர் என்றும், இவ்வியாழன் நடந்த தாக்குதலால் குழந்தைகளும் சகோதரிகளும் அச்சத்துடன் வாழ்கின்றனர் என்றும் அருள் சகோதரி ஒருவர் கூறினார்.
அன்பு நெஞ்சங்களே, இந்த செய்தியை ஆய்வு செய்யும் போது அன்னை தெரேசா அருள் சகோதரிகள் காசா பகுதியில் ஆற்றி வரும் அன்பு பணிகள் என்ற பயிர்களை பாழாக்கும் வண்ணம் இஸ்ரேல் இராணுவ தாக்குதல்கள் களைகளைப் போல் வளர்ந்து கதிர்களை கொன்றுவிடும் ஆபத்தை நாம் உணர்கின்றோம்.
அமைதியின் தூதனாய் இறைவா, என்னை ஆக்கிட வேண்டும் தேவா. அமைதியின் தூதனாய் இறைவா, என்னை ஆக்கிட வேண்டும் தேவா.
எனது அருமை அன்புள்ளங்களே, இஸ்ரேல் பாலஸ்தீன நாடுகளுக்கிடையே நிலவி வரும் அர்த்தமற்ற உயிர் பலிகளை பற்றி இந்த ஞாயிறன்று நாம் பேசுவதற்கு 2 காரணங்கள் உள்ளன. ஒன்று, பழிக்கு பழி அழிவு என்ற களைகளை வளர்த்து வரும் இந்த 2 நாட்டு அரசுகளும் அமைதி கதிர்களை வளர்க்கும் முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்ற வேண்டுதல் நம்மிடமிருந்து எழ வேண்டும் என்பது முதல் காரணம். கதிர்களை வளர்க்க இந்த உலகத்தில் பொறுமை கூடுதலாக தேவை என்பதை இன்றைய ஞாயிறு நற்செய்தியில் நாம் காணும் உவமை நமக்கு சொல்லித் தருகின்றது. இது 2வது காரணம். கதிர்களும் களைகளும் இந்த உலகத்தில் இணைந்து வளர்கின்றன என்பதற்கு இஸ்ரேல் பாலஸ்தீன நாடுகள் சிறந்த எடுத்துக்காட்டுகள். அங்கு நடப்பதெல்லாம் வெறும் போர் என்ற களைகள் மட்டுமல்ல, அமைதி முயற்சிகளும் அங்கு ஏராளமாக நடைபெற்று வருகின்றன. அன்பு இதயங்களே, எடுத்துக்காட்டாக ஆடம் கெல்லர் என்ற அந்த அமைதி விரும்பி இந்த சனிக்கிழமை மேற்கொண்ட பேரணி அமைதி, அன்பு, மன்னிப்பு என்ற விதைகளை விதைத்துள்ளன என்று நாம் நம்புவோம். ஆடம் கெல்லர் நடத்திய பேரணியின் தாக்கத்தை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். வன்முறை என்ற களையின் தாக்கம் உடனடியாக வெளிப்படும். ஆனால் அன்பு, அமைதி, ஒப்புரவு, மன்னிப்பு என்ற கதிர்கள் வளர அவற்றின் தாக்கத்தை உணர நமக்கு பொறுமை வேண்டும். இந்த பொறுமையை இன்றைய உவமையில் நில உரிமையாளர் வடிவில் நாம் காண்கின்றோம். தாங்கள் விதைத்த கோதுமை கதிர்கள் மத்தியில் பகைவன் ஒருவன் களைகளை விதைத்துவிட்டான் என்பதை அறிந்ததும் பணியாளர்கள் செயலில் இறங்கத் துடித்தனர். அவர்கள் ஆர்வத்திற்கும் ஆத்திரத்திற்கும் மாற்று மருந்தாக நில உரிமையாளர் பொறுமையை கடைபிடிக்கும்படி கூறினார். இதோ அந்த அழகிய நற்செய்தி பகுதி.
மத்திய நற்செய்தி பிரிவு 13. பணியாளர்கள் அவரிடம், நாங்கள் போய் களைகளை பறித்து கொண்டு வரலாமா, உம் விருப்பம் என்ன என்று கேட்டார்கள். அவர், வேண்டாம், களைகளை பறிக்கும்போது அவற்றோடு சேர்த்து கோதுமையையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும். அறுவடை வரை இரண்டையும் வளரவிடுங்கள். அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம், முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கென கட்டுக்களாக கட்டுங்கள், கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார்.
எனதருமை அன்புள்ளங்களே, இந்த பொறுமையையும் களைகள் மத்தியில் கதிர்களும் வளரும் என்ற நம்பிக்கையையும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன் புனிதபூமி திருப்பயணம் முதல் வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் வெளிப்படுத்தி வருகின்றார். கடந்த மாதம் 8ஆம் தேதியன்று இஸ்ரேல் பாலஸ்தீன நாடுகளின் தலைவர்கள் வத்திக்கான் வந்திருந்து திருத்தந்தையின் முன்னிலையில் அமைதிக்காக வேண்டியது நமக்கு நினைவிருக்கலாம். இந்த வெள்ளியன்று இஸ்ரேல் அரசுத் தலைவர் ஷிமோன் பேரஸ் அவர்களையும் பாலஸ்தீன அரசுத் தலைவர் மஹ்மூத் அப்பாஸ் அவர்களையும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தொலைபேசியில் அழைத்து பேசியபோது தான் அந்த இரு நாடுகளுக்காக தொடர்ந்து ஜெபித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். அன்பு இதயங்களே, வெறுப்பு வன்முறை என்ற களைகள் சூழ்ந்திருக்கும் இந்த உலகத்தில் நாம் நம்பிக்கையை தளரவிடாமல் அன்பு, அமைதி, ஒப்புரவு, மன்னிப்பு என்ற நற்கதிர்களை வளர்க்கும் உறுதியை பெற வேண்டும் என்று மன்றாடுவோம். அமைதியின் இளவரசனாம் இயேசு பிறந்த புனித பூமியில் அமைதி கதிர்கள் மீண்டும் செழித்து வளர வேண்டும் என்று திருத்தந்தையோடு இணைந்து தந்தையாம் இறைவனிடம் மன்றாடுவோம்.
ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது உங்கள் வத்திக்கான் வானொலி.